என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம் அப்பா. பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் காண்பது எல்லாம் மாயை, இது ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் இந்த ஆண்டவரோ அவர் ஆதியும் அவர் அந்தமுமாயிருக்கிறார், அவர் தொடர்பும் அவர் முடிவுமாயிருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, கர்வமா ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், கலாத்தியர் 5:22 வாசிங்க.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிறந்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரி ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம்.
ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ. கடந்த 3 பிரசங்கங்களிலே கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து நான் பேசினேன். இன்று ஆவியின் கனியை குறித்து கொஞ்சம் பேச நான் விரும்புகிறேன். இல்லையா, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி போய் கொண்டு இருக்கிறது இல்லையா. தேவ ஆவியினாலே பிறந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இவர்கள் இருக்க வேண்டியது அதி முக்கியமானது ஒன்றாகும். ஒரு தேவ மனுஷனுக்குள்ளே வரமில்லாமல் இருந்து விடலாம், ஆனால் கனி இல்லாமல் அவன் இருந்து விடக்கூடாது. கனி இல்லாமல் ஒரு மனுஷன் பரலோகத்தில் போக முடியாது. அதனாலே தேவ ஆவியானவர் ஆவியின் கனி என்று சொல்லி அதிலே தொடக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு நட்கிரியை என்று சொல்லி தொடங்காதபடிக்கு ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இவைகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அதிக முக்கியமாக இருக்கிறது. இவைகள் இல்லாமல் நாம் தேவ பிள்ளைகளாக இருப்பதில் பிரயோசனம் அல்ல. இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரியாத அளவுக்கு இருக்க வேண்டியது அதிக முக்கியமாக இருக்கிறது. 24 திரும்ப வாசியுங்கள்.
கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
கிறிஸ்துவன் உடையவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மாம்சத்தையும் இச்சையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். யார்? கிறிஸ்தவனுடையவர்கள், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்களாம்? மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க.
நாம் ஆவியினாலே பிறந்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும்.
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டுமாம் இல்லையா. நாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? நாம் தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் நடக்க வேண்டியது ஒரு வழி இருக்கிறது. நாம் எல்லா விதத்திலும் நடந்துவிட முடியாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால்,
பிழைத்திருந்தால்
ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம்.
நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவும். தொடர்ந்து வாசிங்க.
வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும்,
வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும்,
ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும்,
ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும்,
ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும்,
ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். யார்? தேவ ஆவியை பெற்றவர்கள். தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தல் எனக்குள்ளே இருக்குது என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தாத படிக்கு நாம் வாழ வேண்டியது அதிக முக்கியமாமே. இந்த கனிகள்ல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கனிகள் இருக்கிறது, எத்தனை கனிகள் நிலை கொண்டு இருக்கிறது. அப்பப்போ வந்து போகிறது எல்லாம் கனி கிடையாது. கனி மரத்துல எப்பொழுதும் இருக்க வேண்டும் இல்லையா, அப்பப்போ வந்து போக. ஆகையினால நமக்கு ஆவியின் கனி நமக்குள்ளே நிறைந்திருக்கிறதா? தேவ ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்திருந்தால் தேவ ஆவியானவருடைய கனிகளும் நமக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டியதை எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றாகும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி தேவாவியனுடைய கனிகள் நமக்குள்ளே இல்லையே ஆனால் அது ஒவ்வாத காரியம் பாருங்க, அது சரிவராத காரியம் பாருங்க. ஆகையினாலே தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, கனிகளே. நான் வரம் இல்லாமல் தேவனோடு போய்விடுவேன், நான் இந்த ஊழியம் இல்லாமல் தேவனோடு போய்விடுவேன், ஆனால் கனி இல்லாமல் தேவனோடு என்னால் போக முடியாது, போகவே முடியாது. வெளிப்படத்தில் நீங்க பாத்தீங்கன்னு அது மாதந்தோறும் கனி கொடுக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். மாதம் அங்கேயும் கனி நமக்கு மிகவும் முக்கியமானது இல்லையா?
ஆகையினாலே கனியுள்ள ஒரு வாழ்வு நமக்கு தேவை பாருங்க. வேதத்திலே அநேக தடவை திராட்சை தோட்டத்தை குறித்து பேசப்படுகிறது. ஒரு தோட்டக்காரனுடைய எதிர்பார்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? என் தோட்டத்திலே கனிகள் நிறைந்திருக்க வேண்டும், என் தோட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், கனிகள் நிறைந்திருக்க வேண்டும் ஐயா. என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஓ, இந்த சபையிலே இந்த தோட்டத்தில் கனிகள் நிறைந்திருக்க வேண்டும் அப்பா. சில கனிகள் சில மரங்களை பார்த்து சில சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா, இவ்வளவு காய்த்திருக்கிறது, இவ்வளவு கொட்டு குளுந்து குளுந்து நிற்கிறது என்று சொல்லி சில மரங்களை பார்த்து என்ன செய்வார்கள், சந்தோஷப்படுவார்கள். அதே நேரத்தில் பசியாயிருக்கிற பொழுது சில மரங்களை கண்டு ஒன்றுமே இல்லையா என்று சொல்லி ஏமாந்து போகிற நாட்கள் நமக்கு இருக்கிறது இல்லையா? இல்லையா? சமர் காலத்தில் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கீங்க, எங்கேயாவது ஒரு அப்பிள் மரத்தை கண்டா அதுல காய் இல்லாட்டிக்கு நமக்கு பெரிய துக்கம் பாருங்க இல்லையா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு இருக்கிறது. எங்கேயாவது கொஞ்சம் அப்படி நடந்து போய்க்கு எங்கேயாவது ஒரு மரம் இருக்கும் பாருங்க, அங்க காய் இல்லையு சொல்லிச்சுன்னா நமக்கு துக்கம், ஏதா கடிச்சு கொண்டு போகலாமே, ஒண்ணும் இல்லையா இந்த மரத்துல. ஆனா நிறைஞ்சிருந்தா பக்கத்தில் இருக்கிறவனு உற்சாகப்படுத்தேனே, ஏறி புடுங்கடாப்பா சாப்பிடுவோம், ஏன் கனி நிறைந்திருக்கிறது. இதே மாதிரி தான் என் ஆண்டவருக்கும் தன் சபையிலே கனிகள் நிறைந்திருக்க வேண்டும் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். ஆகையினாலே கனியுள்ள ஒரு வாழ்வு, தேவ ஆவியை பெற்ற நமக்கு கனியுள்ள ஒரு வாழ்வு அதிக முக்கியமாக. ஏழாவது அதிகாரம் 17.
அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்.
தொடர்ந்து வாசிங்க.
நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என் பிதாவின் சித்தத்துப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லா பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கட்டாவே கட்டாவே என்று சொல்லுகிறவன் அதில்
பிரவேசிப்பேன். அதுல பிரயோசனம் கிடையாது, அதனால பக்திமான போகலாம், அதனால ஒரு கிறிஸ்தவன்ட்டு போகலாம், அதனால இவன் சர்ச்சுக்கு போறவன் சொல்லிட்டு போகலாம். இது நார்மல். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்.
பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நாம் கனியுள்ளவர்களாக வாழணும் ஐயா, கனியுள்ளவனாக வாழ வேண்டும். ஆவியின் கனியோ கனியுள்ளவனாக வாழ வேண்டும். தொடர்ந்து வாசிங்க.
என்னை நோக்கி கட்டாவே கட்டாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
இல்லை,
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கட்டாவே கட்டாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா
உரைத்தார்கள் என்றார்கள். வாசிங்க.
நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா.
ஆனா பிசாசுகளை துரத்தி விட்டா நாம் வல்லமை பெற்றவன் என்று அடையாளம் கிடையாது. வாசிங்க.
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா.
அற்புதத்துக்காக வேண்டிய ஒரு கூட்டம் ஓடி திரிகிறது, தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு கூட்டம் ஓடி திரிகிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. வாசிங்க
என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை.
ஒரு காலம், நான் ஒரு காலம், நான் ஒரு காலம் ஐயா, ஒவ்வொரு ஆராதனைக்கு நான் வந்தேன் ஒரு காலம் ஐயா, ஒவ்வொரு முறையும் காணிக்கு கொடுத்தேன் ஒரு காலம், ஒரு காலம் நான் அறியேன். ஏன் தெரியுமா? பிதாவின் சித்தத்தின்படி நீ நடக்கல. இன்னைக்கு போதகர் சொல்றதையே கேட்க மனமில்லாத நமக்கு பிதாவின் சித்தம் எங்கையா கேட்க போகுது? சொல்லு. திருப்பி முன்னுக்கு இருந்து வாசிங்க இந்த வசனங்கள். கணக்கு வசனம் எடுத்துட்டு வாசிங்க 16 வாசிங்க.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது,
கொடுக்க மாட்டாது.
நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்,
போடப்படும்.
ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
ஐயா, ஒரு மரத்தை மரமாக பார்க்கிறது ஒன்று, ஆனால் அது தேவாவியான நடத்தப்படுகிறதா என்று சொல்லி அதன் கனியிலே தான் பார்க்க முடியும். என்ன நீங்க எல்லாரும் கிறிஸ்தவனாக பார்க்கலாம், அது ஓகே, ஏன் நான் பைபிள் வச்சிருக்கேன் பாருங்க, அதனால நான் யார் கிறிஸ்தவன், ஆனா தேவாவியினாலே நான் நடத்தப்படுகிறேனா என்பது என்னுடைய கனியிலே என்னுடைய செயல்பாட்டிலே இருக்கிறது என்பதை எவராலும் மறக்க முடியாது. பிதாவின் சித்தத்தை செய்ய துணிந்து கொள்ளுங்க, நம்ம சித்தத்தை நினைக்க கொண்டதுக்கு விரும்பாதீங்க. விளங்குறதா? பிதாவின் சித்தம் என்று சொல்லிச்சுன்னா சித்தத்தை அறிகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு தேவனோடு இருக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வு அநேகரோடு இணைந்திருக்கிறது நல்லாய், ஆனால் தேவனோடு இணைந்தில்லை. அநேகருடைய செயல்பாடுகள் அநேகரோடு இணைந்திருக்கிறது, ஆனால் தேவனோடு எவ்வளவுக்கு நாம் இணைந்திருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறத நாம் கேட்கிறோம். இன்னைக்கு ஒருவர் நான் மதிக்கிற ஒருவர் சொல்லிவிட்டால் எனக்கு அது பெரிய காரியம், ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் எதுவரைக்கும் நாம் செயல்படுத்துகிறோம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானதுங்க. ஏன் தெரியுமா? கனியுள்ள வாழ்வை தேவ ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நாம ரட்சிக்கப்பட்டு பல காலங்கள் ஆகிறது, ஆனால் இந்த கனிகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே போதுமான அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிறதான்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமை. இதே மாதிரி என்ன ஒரு குடத்தில் வந்து பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உம்மை பசி உள்ளவரா எப்ப பார்த்த ஆண்டவரே? என்ன ஆண்டவரே, என் நண்பன் பசியா இருந்தாலே தாங்க மாட்டேன்னா? பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருந்தாலே தாங்க மாட்டாத நல்ல கிறிஸ்தவன் நான். உம்மை எங்கே ஆண்டவரே பசி உள்ளவனாய் கண்டேன்? ஜெயில உம்மை எங்கே ஆண்டவரே கண்டேன்? நான் காணலை ஆண்டவரே. இந்த சிறியருக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ, இந்த சிறியருக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ அதை தேவனுக்கு செய்கிறீர்கள் என்று சொல்லி மறந்துவிடும். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் அவருக்கே செய்கிறீர்கள் என்பதை, மறக்க முடியாத சத்தியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஆகையினாலே மரங்கள் மரம் அப்படி இருக்கிறபடினாலும் நல்ல மரம் என்று சொல்லிவிடலாம், ஆனால் கனியை ருசி பாருங்கள். நான் கிறிஸ்தவனப்பா, நான் கிறிஸ்தவ மரம், கிறிஸ்தவ மரம், ஆனா என் கனி எப்படி இருக்கிறது? டேஸ்டா இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? என்ன இருக்கிறது? இருக்கிறதா என்று உன்னையும் என்னையும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக. ரெண்டு பேதர் முதலாவது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சியடக்கத்தையும், இச்சியடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க விட்டாது.
நீ வீணரும் கனி அற்றவருமாய் இருக்க விட்டாது. வழங்கிச்சுதா? திரும்பி வாசிங்க, இந்த வசனத்தை நல்லா விளங்க வேண்டாம். அது எழுதியிருக்கிற விதம் வந்து ஒரு மாதிரி பாருங்க. அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க விட்டாது. எப்ப வாசிங்க முன் வசனத்தை.
இவைகள் உங்களுக்கு
இப்படி இருக்க, 5வது வசனம், இப்படி இருக்க
நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்,
அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்
உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும்,
உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும்,
தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும்,
பொறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவ ஜனத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. மோசே கூட ஒரு இடத்தில தன் பொறுமையை இழந்துட்டார் பாருங்க. அதனால அவர் என்னத்தை இழந்தார்? கானானுக்கு போறதை இழந்தார் இல்லையா? ஆகையினால நீங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. பொறுமை அங்க வருது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு முக்கோபம், முக்கோபம்னா மூக்கி எடுத்துரு. வேணாம். ஏன் தெரியுமா? உனக்கு இருக்கிற அங்கத்தோடு நீ பரலோ நரகத்துக்கு போவதை பார்த்திலும் அது இல்லாம பரலோகத்துக்கு போவது மேன்மையானது என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க.
பொறுமையோட தேவ பக்தியையும்
பாருங்க. நாம செய்கிறது எல்லாம் தேவ பக்தியை வழிகாட்டாது, ஆனா நாம் நினைக்கிறோம் அதுதான் தேவ பக்தி என்று சொல்லி. தேவ பக்தியை வழிகாட்டிருக்கிறது ஆவிக்குரிய கனிகளே ஒழிய நம்முடைய செயல்பாடுகள் கிடையாது. அநேகர் நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, நாம கதா சொல்லிவிட்டு அதுதான் தேவ பக்தி. தேவ பக்தி அப்படி வழிகாட்டு சொல்லி வேதத்துல எங்கேயும் கிடையாது. இப்ப வாசிங்க தொடர்ந்து.
பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும்.
ஆமா, இதெல்லாம் எங்க போயிட்டுது? பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும்,
சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள்.
சகோதர சிநேகத்தோடு அன்பை என்ன செய்யுங்க? கூட்டி வழங்குங்க. மற்றதெல்லாம் கூட்டி வழங்க சொல்லி சொல்ல, அன்பை மாத்திரம் கூட்டி வழங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவத்தின் மைய பொருளே அன்புதான். ஒரே பேரான குமாரனே, அவர் எனக்காய் உனக்காய் கொடுத்தார். அதுவே கிறிஸ்தவம். அவருடைய அன்புக்கு எல்லை இல்லையா? அகலம் இல்லை, ஆழம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அன்புக்கு எல்லாம் எல்லை இருக்கு பாருங்க. நாம கொடுக்கிற பிரசன்ட்லயே தெரியும் ஒரு மனிதனை எவ்வளவுக்கு நாம சிநேகிக்கிறோம்னு சொல்லி இல்லையா? ஒரு மனிதனோடு நாம் பழங்குற விதத்திலேயே தெரியும் நாம் ஒருவரது எவ்வளவுக்கு பழங்குகிறோம் சொல்லி இல்லையா? நீங்க வடிவா பாருங்க, நீங்க விரும்புகிறோடு ஆராதனை முடிந்த உடனே கூட இருப்பீர்கள். அங்கேயே இருந்து வட்டம் அடிச்சுட்டு இருப்பீங்க பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த சம்பாஷணை நல்லா இருக்கிறது பாருங்க. வழங்குறதா? எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு விருப்பமானவர்களோடு நமக்கு இருப்பது அந்த சம்பாஷணை நமக்கு ஏற்றது. தெரியாதவர்களோடு நாம் கூட பேச மாட்டோம், தெரியாதவர்களோடு நாங்கள் பழங்கவும் மாட்டோம். அன்பை கூட்டி வழங்குங்கள். தொடங்க வாசிங்க.
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாரு.
இந்த பாருங்க, இதுல வாசித்த காரியம் எல்லாம் நமக்குள்ள இருந்தா ஒருவனும் எங்களை பார்த்து இவன் கனியற்றவன் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆகையினால நான் என்ன சொல்லுகிறேன், தேவனுக்குள்ளே விசுவாசம் உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், அன்பை கூட்டி வழங்குகிறவர்களாய் இருங்க. அப்பொழுது கனி நம்முடைய வாழ்விலே தானாக செழிக்கும் பாருங்க, தானாக செழிக்கும் பாருங்க. மரத்துக்கு தேவையானது எல்லாம் போடப்பட்டா கனி தானாகவே வரும் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல எழுதப்பட்டு இல்லாட்டி நான் பின்னுக்கு வாசிப்பேன். இந்த மரத்துக்கு, இந்த தோட்டத்துக்கு நான் என்னத்தை செய்யாம விட்டேப்பா, எல்லாம் தானே செய்தேன். இஸ்ரவேலே கேள், சபையே கேள், நான் எதை செய்யாமல் விட்டேன்? ஆனா நான் விரும்பத்தக்க கனி அது கொடுக்கலையே என்று சொல்லி ஆண்டவர் புலம்புகிறார். நாம புலம்புனா பரவாயில்லை, ஆனா ஆண்டவரே புலம்புறார் பாருங்க. அதுக்கு நாம திருப்பி வருவோம். ஆகையினால கனியுள்ள ஒரு வாழ்வு வாழணும் என்று சொல்லி சொன்னா நாம என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசத்துல பெருகுங்க, பொறுமை உள்ளவர்களாகிருங்க. இந்த பாருங்க, கனி 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 என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுவேன். தெரியாதவர்களுக்கு சொல்லுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. கனி என்று சொல்லினால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று நற்காரியங்களை வேதத்திலே வெளிப்படுத்துகிறதுக்கு பெயர் கனியாக இருக்கிறது. ஆகினால என்ன கனி, என்ன கனி என்று யோசியாதிருங்க. எபேசியர் 5:9 வாசிங்கள். எபேசியர் 5:9, எபேசியர் 5:9.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
இந்த பாருங்க, ஆவியின் கனி எண்ணத்துல விளங்கும் ஐயா, ஆவியின் கனி எண்ணத்துல விளங்கும். சகல
நற்குணத்திலும்,
நற்குணத்திலையும் நீதியிலையும்
விளங்கும்.
நம்முடைய வாழ்க்கையிலே எது நம்மளை நிறைத்திருக்கிறது? நன்மையா தீமையா? நன்மையா தீமையா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
ஆவியின் கனி சகல வாசிங்கிலும், வாசிங்க,
நீதியிலும் உண்மையிலும்
உண்மையிலும் விளங்குமாம் ஐயா. எதுல விளங்கும்? ஆவியின் கனி எங்க விளங்குதுங்க? உண்மையில விளங்கும் பாருங்க. எவ்வளவுத்துக்கு நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருக்கிறோம், எவ்வளவுத்துக்கு நாம் தேவனுடைய ஊழிக்காரனுக்கு முன்பாக உண்மையாய், இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கனிகளை விளங்க பண்ணுமே ஒழிய வேற எதுக்குமே கிடையாது. பாருங்க, வேதத்தை நன்றி தட்டி பாருங்க, வேதத்தை நன்றி தட்டி பாருங்க, வேதத்தை நன்றி தட்டி பாருங்க. முன்னுக்கு இருந்து பின்னுக்கு, பின்னுக்கு இருந்து முன்னுக்கு வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. என்ன கிடைக்குன்னு சொல்லி பாருங்க. அதன்படி நாம் நடக்கிறோமான்னு சொல்லி பாருங்க. அதன்படி பேசுகிறோமான்னு சொல்லி பாருங்க. அதன்படி வாழுகிறோமான்னு சொல்லி பாருங்க. தொடர்ந்து வாசிங்க 10:10.
கர்த்தருக்கு பிரியமானது இன்னவென்று நீங்கள் சோதித்து பாருங்கள்.
சோதித்து பாருங்க.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு
உடன்படாமல்
அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதீங்க. 15:15 பாருங்க, வாசிங்க.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து.
கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கப்பா. ஞானமற்றவர்களை போல சும்மா நடந்து கொள்ளாதீங்க. யோசித்து நடங்க, யோசித்து செயல்படுங்க, யோசித்து பேசுங்க, யோசித்து நடங்க. கனியுள்ள வாழ்வு ஐயா, ஒரு மனுஷன் அவன் நல்லவன் என்று சொல்லி பெயர் எடுப்பதற்கு அவன் வாழ்நாளே போதாது. விளங்குறதா? நீ கனியற்றவன் என்று சொல்லி பெயர் எடுப்பதற்கு கன செகண்ட் தேவை இல்லையப்பா. நீ நல்லவன் என்று சொல்லி பெயர் எடுப்பதற்கு வாழ்நாளே போதாது. ஆனா சிந்தித்து நட, செயல்படு, சிந்து யோசி, ஆவிக்குரியவனாக எப்பொழுதும் இருக்க வகைப்பார். ஆகையினாலே உன் நற்கிரிகைகளினாலே உனக்குள்ளே கனி இருக்கிறது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஜோவான் 15:1 வாசிங்கள் சீக்கிரமாக. ஜோவான் 15,
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம்
பண்ணுகிறார். திருப்பி வாசிங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ
அதை அவர் அறுத்து போடுகிறார்.
அவர் அதை அறுத்து, யார் அறுக்கிறதுங்க, யார் அறுக்கிறது? கனி கொடாத செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். தொடர்ந்து வாசிங்க,
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
ஐயா, நீயும் நானும் கனி கொடுக்க வேண்டுமா? சுத்தப்படுத்த இடம் கொடு, சுத்தப்படுத்த இடம் கொடு. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, கனி கொடுக்க வேண்டுமா? கனி உள்ள வாழ்வாக உன்னுடைய வாழ்வு மாற வேண்டுமா? ஐயா ஐயா, நீங்க யாரும் சொல்லாதீங்க, என்னிடத்திலே தாராளமாக கனி இருக்கிறது என்று சொல்லி. அப்படி சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சுத்தப்படுத்த இடம் கொடு, அதிக கனிகளை கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவர் சுத்தப்படுத்துவாராக, சுத்தப்படுத்துவாராக. அநேக மரங்கள்ல கையே வைக்க முடியல பாருங்க, கீறுது. உங்களுக்கு தெரியுமா, குயவன் வீட்டுக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை பத்தி அவன் வச்சு வணையறான், வணையறான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாருங்க, நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வந்த பொழுது, ஒரு ஹவுஸ் பில்டிங் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பொழுது, அவர் ஒரு 2 கிழமைக்கு ஒருக்க ஏதாவது ஒரு வேலையை ட்ரையல் பண்ண விடுவாங்க. இதை செய்து பார், இதை செய்து பார், உனக்கு எது பிடிச்சிருக்குது, எது பிடிச்சிருக்குதோ அடுத்த வருஷத்துக்கு அதுக்குரிய விதத்துல நாங்க வியாபாரம் எழுதி அந்த இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கு சில காரியங்களை சொல்லி தருவார்கள், ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க. அப்ப நான் போயிருந்து இந்த மண் வச்சு செய்கிறதுல இருந்தேன். இலங்கையில உருட்டுறாங்களோ என்னவோ தெரியல, இங்க ஒரு சூச்சண்டா மத்தினா அது சுழரும் பாருங்க. ஆனா அந்த மண்ணில சின்னொரு நூல் இருந்தாலும், சின்னொரு நூல் இருந்தாலும் அந்த பாத்திரத்தை பாத்திரமாக வணையினாது. நீங்க வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடங்கள், இங்க பல இடங்கள் இருக்குது, இதெல்லாம் பாக்குறது உள்ளுக்கு இருக்கிற பணியினாலும் தெரியும். அதெல்லாம் இங்க வந்து அங்க குயவன் வீடு வெளியில பார்த்தா தெரியும், இங்க குயவனுடைய வீடு உள்ளுக்கு ரூம்ல தான் இருக்கும், நல்ல வடிவா எல்லாம் இருக்கு, மேசு எல்லாம் போட்டு வடிவா இருக்கலாம் இல்ல. அதுல பாத்தீங்க சின்னொரு நூல் இருந்தாலும், ஆனா அதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த சுழற தொடங்குற பொழுது ஒரு பாத்திரத்தை நாங்கள் வணைந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த 2 கரமும் தான் அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும் என்றதை வணைக்கும். வேற எதுவும் கிடையாது, நம்முடைய கையில தான் இருக்கிறது அந்த பாத்திரம். ஆனா அது சுழந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த இந்த கை ரெண்டும் எடுபட்டு வைங்க, அந்த மண் அப்படி சுழண்டு தூக்கி எறியும். அப்படி ரெண்டப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நிக்காது கண நேரத்துக்கு அந்த பாத்திரம் அதுல நிக்காது. நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா, ஆண்டவருடைய கரம் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படாத படிக்கு அவரை விட்டு விடு, அவரை விட்டு விடு. ஆண்டவர் உன்னை சரி, ஐயா ஆண்டவர் உன்னை திருத்துவதின் நோக்கம் என்ன தெரியுமா, நீ அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். இது இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இங்க பாருங்க, என்னை திருத்துவதும் எனக்கு புரியாது தான் பாருங்க, என்னை சரிப்படுத்துவதும் எனக்கு புரியாது தான் பாருங்க. யாருக்கு யாருக்கு பிடிக்கும், எவருக்கும் புரியாது. ஆனா 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 அந்த வசனத்தை வாசிங்க, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ
அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்,
அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்பா ஆண்டவரே, என்னை சுத்தம் பண்ணுவீராக, நான் கனி கொடுக்க வேண்டும். அப்பா நான் கனி கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே தகாதவைகள் இருந்தா அதை தேவன் எடுத்து போட இடம் கொடுப்பாயாக. சீக்கிரம் வாசிங்க, இதுல நிக்க எனக்கு கணக்கு விருப்பம் பாருங்க, ஆனா எடுக்க வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தொடர்ந்து,
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள்.
தொடர்ந்து
வாசிங்க, நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
பாருங்க, முதல்ல சுத்தம் பண்ண விடுங்க. ஆண்டவர் தேவாவியானவர் சுத்தம் பண்ணட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை. யாரும் நினையாதுங்க, எல்லாம் எனக்கு ஓகே, என் வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கையும் கிடையாது. அப்படி நிக்கிற, அப்படி சொல்லுகிற நீ அடுத்த நிமிஷம் விழுவா என்பதற்கு வேதத்தில் ஏராளமான தாராளமான வார்த்தைகள் இருக்கிறது. நிக்கிறவன் எவனும் அதை குறித்து பெருமை பாராட்டது இருப்பானாக. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களே நிலைத்திருப்பேன். நாம் கனி கொடுக்க வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவில நிலைத்திருங்க, இயேசுவில நிலைத்திருங்க, தேவ வார்த்தைகளை வாசிங்க, தேவ வழிநடத்தலுக்குள்ள விட்டுக் கொடுங்க, தேவ ஆவியானவருடைய நிறைவிலே வாழுங்க. நாம் என்னத்தில் இன்னைக்கு நிலைத்திருக்கிறோம் சொல்லுங்க, என்னத்தில் நிலைத்திருக்கிறோம், என்னத்தில் நிலைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவிலே நிலை நிற்கிற மனுஷன் எப்பொழுதும் தேவ சமூகத்தை ஓடி வருவான். கிறிஸ்துவில நிலைத்திருங்கப்பா. நாம் இன்றைக்கு யாருல நிலைத்திருக்கிறோம், எவர்ல நிலைத்திருக்கிறோம், என்னத்துல நிலைத்திருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். ஆனால் கனி இல்லாமல் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை அடைய முடியாது. ஒருவேளை நாங்க இன்றைக்கு கொள்ளையடிக்காம இருக்கலாம் பாருங்க, ஆனா பொறுமை இல்லாம இருந்தா. ஒருவேளை நாங்க இன்றைக்கு பொய் சொல்லாம இருக்கலாம் பாருங்க, ஆனா கோபப்பட்டு இருந்தா. ஐயா ஒண்ட பிடிச்சு கொண்டு மற்றதை விடுற விளையாட்டு விடாதீங்க. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் அப்படி இருக்கிற அதனால எல்லாம் ஓகே. வேதத்தை புரட்டுங்கப்பா, வேதத்தை புரட்டுங்கப்பா. அங்கால மாறி இங்கால இங்கால மாறில புரட்டி புரட்டி பாருங்க. கனி கொடாத மனம் இது போ. நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். தேவன்ல நாம் நிலைத்திருக்கவில்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன உன் நண்பனை குறித்து நீ சொல்லு, நான் உன்னை குறித்து சொல்றேன். யாராவது இதுவரைக்கும் சொல்லியிருக்கீங்களா என் நண்பன் இயேசு அல்லாவிட்டா? ஐயா உன்ன சாயல் வந்து கிறிஸ்துவில இயேசுவில இருந்தது போல இருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள யாராவது சொல்லிக்கொண்டீங்களா? ஏன் அப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்குள்ள இல்ல தெரியாது. ஆண்டவரை பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் அவர் பொறுமையா தான் இருந்தார். அவர் பேசாம இருந்த இடங்கள் கூட பாருங்க, அவர் பேசாம இருந்தாரா இல்லையா? தொடர்ந்து வாசிங்க.
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
தேவன் அல்லாமல், தேவ ஆண்டவர் அல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா. எங்களால் எதுவும் அசைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில தேவன் தான் எதையாவது செய்யணும். என்ன எல்லாமே உங்கள் வாழ்க்கையில நீங்க எதுவும் செய்ய முடியாதப்பா. அதனால தேவன்ல நிலைத்திருங்க, தேவ வார்த்தையில நிலைத்திருங்க. பேசுகிற பொழுது வார்த்தைகளை கவனித்து கேளுங்க, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க, தேவ வார்த்தைகளுக்கு விட்டு கொடுங்க. தொடர்ந்து வாசிங்க.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடிய போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள். எரிந்துவோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்.
நீங்க என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும்ப்பா. தேவனுடைய வார்த்தையில நில்லுங்க எப்பொழுதும். அதை குறித்து பேசுங்க. தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில்
நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள்.
நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தா சீஷராயிருப்பீங்க. நீங்க குடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா யார்? சரி, இன்னைக்கு நம்மள ஆராய்ந்து பாப்போமே. தாவீது ராஜா ஒவ்வொரு நாளும் தன்னை ஆராய்ந்து பார்த்தேன். இன்னைக்கு ஆராய்ந்து பாப்போமே, இன்னைக்கு ஆராய்ந்து பாப்போமே. நமக்குள்ள எவ்வளவு கனிகள் இருக்கிறது? மிகுந்த கனிகளை கொடுத்தால் நாம் யார்? சீஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சீஷர்கள். நாம் மிகுந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுவதாக. நீங்க ஒரு கனியுள்ள மரத்தை, ஒரு திராட்சை மரத்தை நீங்க நல்லா கனி கொடுக்கிற மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு இன்பமான காட்சி. பாருங்க, நல்லா பாருங்க, அப்படியே தொங்கி 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 கொண்டு. ஏமன்ல மலை பிரதேசங்கள்ல திராட்சை தோட்டங்கள் செய்து வைத்திருப்பாரு. வடிவாக கவனித்து பாருங்க, அந்த மரம் பழங்களோடு நிக்கிற பொழுது ஒரு ஒரு அருமையான ஒரு காட்சி. பழம் இல்லாமலும் இருக்கும். விண்டர் டைம்ல நீங்க போங்க, திராட்சை நிறத்துல இலி ஒன்றுமே இருக்காது, தடி தடியாய் நின்று கொண்டிருக்கும். ஆனால் கனியோட நிக்கிற பொழுது அதை கவனிங்க, அதுல இருக்கிற அழகே வேற. பாருங்க, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆவிக்குரிய கனிகளினாலே சோடிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகளினாலே நிறைக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையை மூடணும். பாருங்க, அவங்களோட வீட்டை போனா அன்பே அன்பு, அவங்களோட வீட்டை போனா ஒரு சமாதானம். அவங்களோட பொறுமைக்கு அளவில்லையப்பா. இல்லைன்னு அந்த வீட்டையே போகாதீங்க, சீறி விழுந்து கொண்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட போகாதீங்க, ஒரு வார்த்தையிலே இருதயத்தை காயப்படுத்திடுவாங்க. அவங்கள்ட்ட போகாதீங்க, சமாதானமே இருக்காது. ஆவிக்குரிய கனிகள்னாலே நம் வாழ்க்கையை நிறைச்சு கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கலாம், நேற்றைக்கு ரசிக்கப்பட்டிருக்கலாம், 15, 20, 30 வருஷத்துக்கு முன்னுக்கும் ரசிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கைகளும் ஆவிக்குரிய கனிகளினால நிறைக்கப்பட வேண்டியது, நிறைக்கப்பட வேண்டியது. 9வது வசனத்தை வாசிங்க.
பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கப்பா. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்க. சங்கீதம் 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசி.
துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற
அவன்
நீர்கால்களில் ஓரமாய்
நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து,
தன் கனியை தந்து
இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியம் வாய்க்கிறது இல்ல, அநேக காரியங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. ஆனாலோ வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தையே தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு பிரியமாயிருக்கிறோம், உலக காரியங்களில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறோம், வேத வார்த்தையை எவ்வளவுக்கு நேசித்து வாசிக்கிறோம், மற்றவருடைய காரியங்களை எவ்வளவுக்கு அவதானிக்கிறோம், வேத வார்த்தைக்கு எவ்வளவுக்கு நாம் கீழ்படுகிறோம், மற்றவருடைய காரியத்தில் எவ்வளவுக்கு நாம் கீழ்படுகிறோம். கொஞ்சம் ஆராயவனா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பான். ஆவியின் கனி, தேவ ஆவியானவருடைய அருகண்டையிலே நாம நிக்கணும். போய் வேத வார்த்தையினால நிறைந்தவர்களாய், தேவ ஆவியுடைய வழிநடத்திலே நிறைந்தவர்களாய், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கணும். பாருங்க, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள் பட்ட நிலைமையிலே இருப்பதை நான் கண்டதில்லை. நீர்கால்களின் ஓரமாய் தேவ ஆவியானவருடைய வழிநடத்திலுக்குள்ள இருக்கிற மரங்கள் பட்டு போக முடியாது, அதிலே கனி எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும். அவர் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கும். அப்பா தன் வேலையை தானாக செய்யும். இது என்னுடைய நேரம், இது என்னுடைய காலம், நான் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஐயா இது அத்திமர காலமாக இருந்தும் கனியை காணலையேப்பா. காலம் இல்லாதிருந்தும் கனியை காணல வளைஞ்சா. அது ஏன் அப்படி சொன்னார்னு நான் பிறகு சொல்றேன், அந்த வசனத்திலே இருக்கு பாருங்க. ஆகையினால அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராது. பாருங்க, உன்னுடைய இலைகள் உதிர போறது கிடையாது, பச்சையாக இருக்கு, வசலியாக இருக்கு, அது அநேகருக்கு மருந்தாக இருக்கும், அது அநேகரை தேட்டுகிறதாக இருக்கும், அநேகர் வந்து நிழல்ல நிக்கிறதாக இருக்கும். எனக்கு 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 விருப்பமான வார்த்தை என்ன தெரியுமா? உன் நிழலிலே வந்து தங்குவார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. உன் நிழலிலே வந்து தங்குவார்கள், என்ன ரம்யமான வார்த்தை தெரியுமா? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, அது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. உன் நிழலில வந்து தங்குவாருங்கப்பா. ஆனா நம்மளை கண்டாலே விட்டுட்டு ஓடுறாங்களே, நம்முடைய நிழல்ல வந்து தங்குங்கப்பா. ஐயா அந்த சிஸ்டர் விட்டு அந்த பிரதர் கிட்ட போனா அவங்க பேசுகிற வார்த்தை இன்பமா இருக்குமே எனக்கு. வேணாம் அவங்க வீட்டே வேணாம். ஏன் நிழல்ல தங்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அநேக தேடி நிழலை தேடி வருவார்களா? இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்பா. எவன் தெரியுமா? வேதத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன், வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன், தேவ ஆவியானுடைய வழிநடத்தில் இருக்கிற மனுஷன், அவன் கனி கொடுப்பான், அவன் கனி கொடுப்பான். ஐயா உனக்குள்ளே சமாதானம் நிறைந்திருக்கு, ஐயா உனக்குள்ள விசுவாசம் நிறைந்திருக்கு, ஐயா உனக்குள்ளே அமைதி நிறைந்திருக்கு. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அமைதி இல்லை வீட்டில், பிரச்சனை, கோபம், மூர்த்தம், சண்டைன்னு சொன்னா உனக்குள்ளே கனி இல்லை, உனக்குள்ளே ஒன்றுமில்லை. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து விடலாம், மரத்தை போல இருந்து விடலாம், பச்சை பசலியை போல இருந்து விடலாம், ஆனால் கனி இல்லையே, கனி இல்லையே, கனி இல்லையே. சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிங்க.
நீதிமான் பனியை போல தெளித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இவர்கள் தேவனுடைய எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்று என் கண்மலி ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள்.
அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டவர்கள் கிடையாது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நாம் நாட்டப்பட்டிருக்கிறோமா அல்லாவிட்டா வைக்கப்பட்டிருக்கிறோமா? வைக்கப்பட்டா சீக்கிரத்தில் பட்டு போயிரும் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமையா செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பாங்க. பாருங்க, எவர்கள் முதிர் வயதிலையும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருங்கப்பா, நாட்டப்பட்டிருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழித்திருப்பார்கள். என் முதிர் வயதிலையும் அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பாங்கப்பா. முதிர் வயதிலையும் எரேமியா 17 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிங்க.
மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கத்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறார்.
ஐயா, கத்தர் மேல பின்னுக்கு பாத்து கத்தர் மேல நம்பிக்கை வைங்க. அந்த மனுஷன் செழித்திருப்பான், அந்த மனுஷன் கனி கொடுப்பான். தண்ணி இல்லாம இருந்தாலும், வறட்சி காலமாக இருந்தாலும், பஞ்ச காலமாக இருந்தாலும், கத்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனை தேவன் கைவிடவே கைவிட மாட்டா. வாசிங்க, தொடர்ந்து 5 வசனத்திலிருந்து வாசிங்க.
அவன் அந்தர வழியில் கரளையாய் போன கொடிய செடியே போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலிருந்து தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வெட்டு கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான்.
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மலைத்தாட்சியான வருஷத்திலும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். யார்? கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன். மனிதர்களை நம்பினீர்களோ, தேவனை நம்புவதற்கு பதிலாக மனித பலத்தை நம்பாதிருங்கள். தேவனை நம்புங்க, அப்பொழுது மழை பெய்யாட்டிலும் கனி கொடுப்பீங்க. வெயில், உங்களுக்கு தெரியுமா, கனி மரங்களுக்கு வெயில் மிகவும் முக்கியம். வெயில் மிகவும் முக்கியம். வெயில் உஷ்ணம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கனி மரங்கள் பழுதாய் போய்விடும். ஐயா, நீ இந்த வெயில் அரிக்காட்டிலும் கனி கொடுப்பாய். எப்பொழுது தெரியுமா? கர்த்தரை நம்புகிற பொழுது. தேவனை நம்புங்க, தேவனை நம்புங்க. எந்த காரியத்திலே கர்த்தரை நம்பு, தேவனை நம்பு. உன்னை அவர் பிசக விட மாட்டார், உன்னை தள்ளாட விட மாட்டார், உன்னை கொண்டு நடத்துவார். இல்லையா? கர்த்தர் மேல் நம்பிக்கை. 7
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது.
இன்றைக்கு இருதயத்தை குறித்தும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமாக இருந்தது பாருங்க. என்னமோ வழியே வந்துட்டேன் இல்லையா? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் எப்படிப்பட்டதா?
திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய்
கேடுள்ளது. இதை அறியத்தக்கவன் யார் ஐயா? உன் இருதயத்துக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி யார் அறிய முடியும்? என் இருதயத்துக்குள்ள என்ன போகுதுன்னு சொல்லி எவர் அறிய முடியும்? தேவன் இருதயத்தை ஆராய்ந்தருகிறவர் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை அவர் ஆராய்ந்தருகிறாராம் இல்லையா? ஆகையினால என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? 5 வசனத்தை திருப்பி வாசிங்க.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று.
தேவனை விட்டு விலகாதீங்க. எது நம்பிக்கைக்குரியதாக இருந்தாலும் அதை நம்பாதீங்கப்பா, நம்பாதீங்க, நம்பாதீங்க. தேவன் மீது பாரத்தை போடுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். இல்லையோ, தேவனை நம்புவதற்கு பதிலாக மனுஷனையும் மனித பலத்தையும் என்னத்தையாவது நீங்க நம்பினீங்களோ, அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி வேதம் சொல்லுகிறான். எவ்வளவுக்கு நாம் தேவனை நம்புகிறோம்? தேவராட்சியத்தையும் தேவராட்சியத்தின் காரியங்களையும் மனித பலத்தினால் எதையும் செய்ய முடியாது. சரித்திரம் பதில் சொல்லுகிறது. வேதத்தை முன்னுக்கு இருந்து பின்வரையும் வாசி. தேவனை நம்புங்க. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தேவனுக்கு முன்பாக விழுந்து விடுங்க. தாவீது ராஜா இதுல பெரிய ஆழ்வாரியம். எந்த காரியம், சின்ன காரியம், ஒருத்தனை ஏதாவது பேசினாலும் விழுந்து கிடந்து ஓண்டு கழுகிறது எங்க தெரியுமா? ஆண்டவர் திசம் உண்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவர், உண்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவர், உண்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவர், உண்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவர் சொல்லி புலம்புகிற ஒரு மனுஷன் தாவீது ராஜாவாக இருந்தார். நீ செழித்திருப்பாயப்பா. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரை நம்புகிற பொழுது கனி கொடுப்பாய், கனி கொடுப்பாய். கனி இல்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. கனி இல்லாத வாழ்வு தேவனுக்கு பிரியமான வாழ்வு கிடையாது. கனி இல்லாத வாழ்வோடு பரலோகம் நாம் போக முடியாது. விளங்குறதா? மற்ற எதுதான் இல்லாட்டிலும் பரவாயில்ல, உனக்குள்ள கனி இருக்கணும் பாருங்க, விசுவாசம் இருக்கணும் பாருங்க, அன்பு இருக்கணும் பாருங்க, சமாதானம் இருக்கணும் பாருங்க, பொறுமை இருக்கணும் பாருங்க. இவைகள் எல்லாம் இல்லாட்டிக்கு போக முடியாதப்பா, போக முடியாது. ஒரு காரியத்தை நான் வாசித்து நான் முடிச்சிட்டேன். எனக்கு பல பல சம்பவங்கள் பின்னுக்கு எடுத்திருந்தேன், இருந்தாலும் பரவாயில்லை. லூக்கா 13 அதிகாரம் 6-7-8 வாசிங்க.
அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றான். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப
ஆலயத்தை கனி
கொடுத்தா சரி,
இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். எஜமான் வந்துட்டார் பாருங்க, தோட்டத்துக்கு நம்முடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார் பாருங்க. வந்து என்ன தெரியுமா கேக்குறேன், இங்க பாருயா, என்ன வச்சுக்கொள்ளுங்க, இங்க பாரு, இவன் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் இவன் பிரசங்கிக்கிறான், ஆராதனை செய்கிறான், எல்லாம் செய்கிறான் ஐயா, எல்லாம் நல்லவன் மாதிரியே இருக்கிறான், ஒருத்தரும் அவனை ஒண்ணு சொல்ல முடியல, ஆனா நல்லவன் மாதிரி இருக்கிறான், ஆனா விட்ட கனி ஒன்றுமே இல்லையே. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கான் சொல்லு. சொல்றாங்க 15 வருஷம் 20 வருஷமா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்ப்பா, அவன் ஆலயத்துல இருக்கிறான், அவனை ஊழியம் செய்கிறான், எல்லாம் செய்கிறான், ஆனா கனி இல்லையே, அதனால இவனை நான் வெட்ட போறேன். யார் சொல்றது தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறது. யார பார்த்து சொல்றாரு? எனக்கு சொல்றாரு. ராசனை வெட்ட போறேன்னா ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவன்ட கனி இல்ல, இவன் கனி இருக்கிறது போல நிக்கிறானே ஒழிய, ஆனா கனி இல்லையே. அப்ப அந்த தோட்டத்துக்கு பொறுப்பானவரை கூப்பிட்டு, தோட்டத்துக்கு பொறுப்பானவரோட ஆண்டவர் கேட்க, இந்த பொறுப்பானவர் என்ன தெரியுமா, ஐயா இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன், இந்த மரத்தை இவ்வளவு நாளும் வச்சிருந்து நாம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஐயா, இவனை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து ஊழியக்காரனாக்கி நடப்பித்து உடைய கிருபையில கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன், எனக்கு தான் இது பொறுப்பு, இது கஷ்டம் தெரியும், அதனால இன்னும் 1 வருஷம் விடையா, ஆண்டவரை இன்னும் 1 கொஞ்ச நாள் விடுங்க, இதுக்கும் சரி வர இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க என்னவாவது செய்யுங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? தோட்டத்துக்கு எஜமான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துடாதீங்க. இந்த தோட்டத்துல நாம் என்னத்தை தான் செய்தாலும் அதை ஒருவர் பார்த்துக்கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நாங்க பார்த்தோமோ பார்க்கலையோ, நாங்க கேட்டோமோ கேட்கலையோ, ஒரு நாள் வரும், அன்றைக்கு எல்லாரும் பதில் சொல்லணும் பாருங்க. ஆய தோட்டக்காரன் வந்து கேட்கிறேன், இத்தனை வருஷமா இருந்தது கனி இல்லையா, ஆனா நல்லா ஆராதிக்கிறானே, ஆனா கனி இல்லையே, ஆனா பிரசங்கிக்கிறானே, ஆனா கனி இல்லையே. ஆண்டுச்சுனா நான் வெட்ட போறேன்ப்பா, நான் வெட்ட போறேன், நான் வெட்ட போறேன். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், 1 வருஷம் கொடுங்கப்பா, 1 வருஷம் கொடுங்க, இவனுக்கு இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் செய்யலன்னு சொல்லி சொன்னான். வட்டி போட்டுருங்க ஆண்டவரே, வட்டி போட்டுருங்க ஆண்டவரே. மற்றது ஏசாய 5 அதிகாரம் 2-4 வாசிங்க, 2-ல இருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஏசாய 5, நான் டக்கு டக்கு காரியங்களுக்கு போறேன். ஏசாயா 2:5-2:2 வாசிங்க.
அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நக்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, ஜூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கு நீ ஆயந்தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையே அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன?
அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஆண்டவருக்கே இந்த கேள்வி பாருங்க, ஆண்டவருக்கு என்ன கேது தெரியுமா? ஆண்டவர் கொண்டு வந்து என்ன இங்க வச்சது எதுக்கு தெரியுமா? இவன் நல்ல கனி தருவான், சமாதானமா இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், பொறுமையாக இருப்பான், கோபப்பட மாட்டான் சொல்லி இவன் என்ன கொண்டு வந்து இங்க வச்சாரு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, ஐயோ நான் வச்சது என்னத்தையும் எதிர்பார்த்து, ஆனா கசக்குதப்பா, பழம் எல்லாம் கசக்குது, கொடுக்கறது எல்லாம் கசக்குது, எல்லாம் கைக்கிறது. அப்ப ஆச்சரியமான கேள்வி என்ன தெரியுமா? நான் இந்த தோட்டத்துக்கு என்ன தப்பா செய்யாம விட்டேன்? அருமையான கேள்வி பாருங்க. எனக்கு பிடிச்ச கேள்வி என்ன தெரியுமா? ஐயா நான் இந்த தோட்டத்துக்கு எதை எல்லாம் சேர்த்திருக்கிறேன். இஷ்டவேளை நியாயம் தீர், ஆண்டவர் கேட்கிறார், இஷ்டவேளை நியாயம் தீர், ஜனங்களே நியாயம் சொல்லுங்க, நான் இந்த தோட்டத்திற்கு எதை செய்யாம விட்டேன்? ஆனா கசப்பான கனியப்பா. ஆனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் கொடுக்கிற கனி எல்லாம் இன்பமானது, நான் கொடுக்கிறது எல்லாம் சரியானது, நான் பேசுகிறது எல்லாம் சரியானது, நான் இருக்கிற விதம் சரியானது, எல்லாம் சரியா, என்னுடைய நினைப்புகள் அப்படி, என் வழிகள் உன் வழிகள் அல்லப்பா, வழிகள் உன் வழிகள் அல்ல, நான் நம்புகிறேன், வேதத்தை நாம் படிக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் படிக்கல, சிந்திக்க வேண்டிய அளவுக்கு நாம் சிந்திக்கல, கவனிக்க வேண்டிய அளவுக்கு நாம் கவனிக்கல, வேதம் நம்முடைய வாழ்க்கையில இடம் பிடிக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் பிடிக்கல. அதனாலதான் நான் அப்படி இருக்கிறோம், அதனாலதான் அப்படி இருக்கிறோம். வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை புட்டமிடணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நேற்று நான் கேளில சென்னை பாருங்க, நேற்று 12:47 அந்த டைம்ல நான் இருந்து செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது வெளியில பார்த்தா கடார் கடார்னு மழை அடிச்சது பாருங்க, காத்தெல்லாம் அடிச்சது பாருங்க. அப்ப நான் சிந்திச்சேன், ஆண்டவரே இந்த லண்டன்ல அரவாசி பக்கம் நனைஞ்சுவே கிடக்குது, அங்கங்க பார்த்தா பிரச்சனைகள் ஏவி கொண்டிருக்குது, இன்றைக்கு உம்முடைய வருகை வந்தால் இன்றைய இரவுல ஜனங்கள் ஆடாத ஆட்டமும் போடாத தாளமும் போட்டு கதைக்காத கதைகளும் கழிச்சு போட்டு போய் படுத்திருப்பாங்க. ஆனா இன்றைக்கு உம்முடைய வருகை வந்தால் என்ன நடக்கும்? நான் ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இப்ப வருகை வந்தா என்ன ஆண்டவரே நடக்கும் எனக்கு தெரியாது. அநேகர் நாம நேற்றுக்கு நியாயம் பேசியிருப்போம், அநேகர் நியாயம் தீர்த்திருப்போம், அநேகர் சரிவளை சொல்லி இருப்போம், அவனை இவன் இவனை அவன் என்றிருப்பான், எல்லாம் நல்ல நித்திரை, இன்பமான நித்திரை. ஆனால் இரவு மழை அடித்து காத்து மடிக்கிற பொழுது எனக்கு ஏன் தான் அங்க அந்த மூளை போச்சு எனக்கு தெரியல. சிந்திச்சேன், இன்றைக்கு வருகை வந்தால் நாளை விடிய என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கும் ஐயா? ஓடின ஓட்டம், வாடின வாழ்க்கை, பேசின பேச்சுக்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யுமா, உதவி செய்யுமா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஒருவர் சொன்னார், வாழ்க்கை எவ்வளவு குறுகியதுன்னு சொல்லி ஒருவனுக்கு தெரிந்தால் அதை அவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்வானா? வாழ்க்கை எவ்வளவு குறுகியதுன்னு சொல்லி ஒருவனுக்கு நன்று புரிந்தால் அவன் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வானா? முடியுமான அளவுக்கு எல்லாருடைய சமாதானங்கள் சமாதானமாயிருங்கள்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதை விட இன்னும் ஒரே ஒரு காரியம் வாசிச்சு சீக்கிரம் நான் முடிச்சிடும் பாருங்க. யூதா 9 வாசிங்க.
பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தக்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார்.
எனக்கு இந்த வசனம் வாசிச்ச உடனே பாருங்க, எனக்கு பிடிச்சதே பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க. ஒரு தூதன் அவன் கொடுக்கிற கனமும் பயமும் பாருங்க இருக்குது. அது எனக்கு அவன் மோசேனுடைய சரீரத்தை பிசாசும் இவனும் சேர்ந்து சண்டை பிடிக்கிறாங்க. ஆனா பிசாச பார்த்து இவன் கூடாம பேச விரும்பாம என்ன தெரியுமா சொன்னானா, தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. எனக்கு பிடிச்சு கொண்டது அவன் நடந்து கொண்ட தூதனாக இருந்தும் அவன் எவ்வளவுத்துக்கு சிந்தித்தான் பாருங்க. தேவன் இதை பார்த்து கொள்ளட்டுக்கு, நான் இதுல கை வைக்கல, என்னுடைய வேலை இந்த சரீரத்தை நான் கொண்டு போக வேண்டும், ஆனால் தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. அவனுக்கு பேச தெரியாதாப்பா, அவனுக்கு 2 வார்த்தை இழுத்து விட தெரியாதா, அவனுக்கு சொல்ல தெரியாதா, என்னதான் தெரியல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, என்ன அருமையாக இருக்கு.
தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள்,
இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள்,
புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள்,
தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள்.
இவர்களுக்கு ஐயோ,
ஐயோ,
இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து
நடந்து
பிலேயாம் கூலிக்கா செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி
ஓடி
கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாக இக்கட்டு போனார்கள்.
கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாக, இதெல்லாம் அநேகருக்கு கனியை கெடுக்கிறோம் சொல்லி தெரிகிறது இல்ல, புரிகிறதும் இல்ல. தொடர்ந்து வாசிங்க.
இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து,
இவைகள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருக்கிறதப்பா. வாசிங்க தொடர்ந்து.
பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக்
கொள்ளுகிறார்கள், மேய்த்துக் கொள்ளுகிறார்கள்.
இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையுதிர்ந்து கனியற்று 2 செத்து வேரற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடலலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களும் ஆயிருக்கிறார்கள்.
பாருங்க அந்த அதுக்கு மேல் வசனம் திருப்பி வாசிங்க. இவர்கள்
இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து,
கரைகளாயிருந்து
பயமின்றி கூட விருந்துண்டு,
விருந்துண்டு
தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள்,
தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுறாங்க. இன்னைக்கு அது பெரிய பிரச்சனை பாருங்க, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வது. வேதங்களை வாசித்தாத்தான் நமக்கு அந்த அறிவுகள் வரும், வேதத்தை புடமிட்டாத்தான் நமக்கு தெரியும் என்னையா வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நிக்கணும் எல்லாம். எனக்கு உண்மையில நான் உங்களுக்கு சொன்னவருக்கு புகழ்ச்சியாக பேசல, அதுக்கும் நேற்று இரவு நான் இருந்து சிந்திக்கிற பொழுது ஒரு ஒரு சிந்தனைக்கு உட்பட்டுச்சு. சபையில் இருக்கிற ஒருவர் கழித்துக் கொண்டிருந்தேன், ஒரு காரியங்களை குறித்து கழிச்சு கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஏன் சொல்லிச்சுன்னா, நான் கர்த்தருடைய காரியத்தை கண்ட மாதிரி நான் நடந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி அப்படியும் ஒரு செய்தி வந்து ஆயத்தப்படுத்தினாலே அதுக்குள்ள போனேன். அதுல என்ன தெரியாச்சு, அதுல வருகிற பொழுது அந்த நபர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னா, சபையை சேர்ந்த அப்படிப்பட்டவங்க இருக்கிறதுக்காக வேண்டியும் கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சு கொண்டது இல்லையா, தாசன் நான் இந்த பலிபிடத்துல சும்மா ஏறுறதுக்கும் நான் யோசிக்கிற ஒரு மனுஷன் விளங்குறதா. அந்த மனுஷன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது, அது அன்றைக்கு யோசிக்கல நான் அதை குறிச்சு. அவர் சொன்னதோட சொல்லி பேசுறது பேசிட்டு அவர் போயிட்டார். ஆனா நான் யோசித்தேன், தாசன் இந்த பலிபிடத்துல நான் தேவையில்லாமல் தேவைக்கு ஏறுகிறதற்கே மூன்று தடவை யோசிக்கிறேன். நான் பேசிக்கிறது வந்து பலிபிடத்துல ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் குறிச்சு பேசல விளங்குறதா. மனுஷன் சொன்ன, ஐயா நான் சும்மா ஏறுறதுக்கு விரும்புறது இல்லை, இது எனக்கு சரியான பயம் இந்த. அதனால அவருக்கு பரிசுத்தம் இல்ல, பரிசுத்த குறைச்சல் நான் சொல்லல. அவன் தேவனுடைய சமூகத்துல வைத்திருக்கிற பயத்தை அது குறிக்கிறது என்பதை நான் மறந்துடக்கூடாது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சு கொண்டது. அப்படி ஒரு மனிதன் நம்ம சபையில இருக்கிறானே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது இல்லையா. பலிபிடம் என்றது சும்மா விளையாட்டானது கிடையாது. அதுல ஏறக்கு நான் யோசித்து தான் ஏறுவேன், அதுல நான் ஏறக்கல பார்த்து தான் நான் ஏறுவேன். எனக்கு அது இப்ப அவர் பேசின அன்னைக்கு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கும்னு நம்புறேன், கர்த்தருக்குள் நம்புறேன். சரியாக அது பேசப்பட்டது வந்து நான் நம்புறேன் இல்ல, இட்ஸ் ஓகே. அதுக்கு போதர் இலங்கையில நிக்கிற பொழுது அது பேசப்பட்ட இல்ல, ஏதோ என்னுடைய குறிப்புக்கு நாலு ஐந்து மாசம் இருக்கணும் அவர் பேசின. எனக்கு அது பிறகு சிந்திக்கிற பொழுதுதான் எனக்கு அது பிடிச்சு கொண்டது. அப்ப எனக்கு விளங்க இல்ல. திருப்பி அந்த வசந்த வாசிங்க,
இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மிருகங்களும், இளவுருந்து கனியற்று ரெண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களும் ஆயிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது.
பாருங்க மேல நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களை தாங்களே மேய்க்கிறவர்கள். அவங்க கனி கொடுக்கவே மாட்டாங்க, அவங்க செத்தி 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 கனியே இல்ல. பாருங்க ஏன் தெரியுமா, தங்களை தாங்களே மேய்க்கிறவர்களாகி இருக்கிறார்கள் இல்லையா. ஆகையினால ஆண்டவர் சபைக்கு மேய்ப்பனை சும்மா கொடுக்கல, சும்மா வைக்கல. ஆண்டவர் சும்மாவா ஒரு மேய்ப்பன் வேதத்துல மேய்ப்பன் ப்ரோக்ராம் பண்ணி ஆராதனை சொன்னா என்ன, துதி என்று சொன்னா என்ன, ஊழியர்கள் சொன்னா என்ன சொல்லி வைக்கிறது சும்மா கொடுக்கல. நாம எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடப்பதற்கும் நாங்கள் சொல்றதெல்லாம் சரி என்று சொல்லி நிக்கிறதுக்கும் தேவன் மேய்ப்பன் உண்டு பண்ணல. மேய்ப்பன் சபைக்கு பொறுப்பாயிருக்கிறார். இந்த சபையிலே நடக்கிற எல்லா காரியத்தை குறித்தும் அவர் தேவனுடைய சமூகத்திலே பதில் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாகும். ஆகையினால நாம நம்மளை மேய்த்துக் கொள்ளாத படிக்கு மேய்ப்பனிடத்திலே எங்களை மேய்ப்பதுக்கு ஒப்பு கொடுப்பது மேலான காரியமே. இல்லையோ நீ ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் தேவனுக்கு நீ பதில் கொடுக்க விளங்குறதா. ஆகையினால எனக்கு கணக்கு பேச இருக்கு, ஆனா இதோட நிறுத்துறேன். ஆகையினால கனி கொடுப்பதற்கு என்ன செய்யணும், ஆண்டவர் உண்மையிலே நான் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், ஆண்டவரை நீரோட்டண்டையில நிலைத்திருக்கணும். இந்த சபையில நான் இருந்து இவ்வளவு நாளும் எனக்கு இருக்கிற கனி போதாதப்பா, உன்னுடைய கனி உனக்கு போதுமா, அதையாவது இன்றைக்கு சொல்லு ஆண்டவரிடத்தில். எனக்கு போதாதுங்க, எனக்கு இன்னும் கனிகள்னால தேவன் என்னை நிறைக்கணும், என்ன நிறைக்கணும். ஒரு கொஞ்சம் கனியில ஒரு கொஞ்சம் இருந்தா அது முழுக்கனி ஆகணும், அது இன்னும் முழுசாக மாறணும், நிறையணும். ஆகையினால உனக்குள்ள இருக்கிற கனியை இன்றைக்கு ஆராய்ந்து கொள். எவ்வளவு கனி இருக்குன்னு சொல்லி சும்மா ஆண்டவரிடத்துல சொல்லிப்பா, ஆண்டவரே எவ்வளவு கனி என்கிட்ட இருக்கு ஆண்டவரே கொஞ்சம் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆவியின் கனியினால் என்னை நிரப்பும். ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற மனுஷன் ஆவியின் கனியினால் நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும். வழங்குறதா, ஆவியினாலே நான் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆவியின் கனி எனக்குள்ள இல்லை என்று சொல்லிச்சுன்னா இது எனக்கு ஒவ்வாத காரியம், இது சேர்க்க முடியாத காரியம், இது சேராத காரியம். ஆகையினாலே தேவ அன்பு, தேவ ஆவியானவருடைய நிரப்புதல், தேவனுடைய கனி என்னை நிறைக்கிட்டு மாண்டவர் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனிடத்திலே கேட்டு நாம் கடந்து செல்வோமா. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருங்க. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.